நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கோவிட் தொற்று ஏற்பட்ட ஒருவர் அதனைத் தொடர்ந்து லாங் கோவிட் என்ற நோய் நிலைமையாலும் பாதிக்கப்படுகின்ற பின்னணியில் இது தொடர்பில் மெல்பர்னில் வாழும் மருத்துவர் சதீஷ் நாகராஜா அவர்களிடம் கேட்டறிவோம். வணக்கம் டாக்டர் சதீஷ்.
வணக்கம்
டாக்டர். இப்போது கோவிட் என்ற செய்தி ஓரளவுக்கு குறைந்து இப்போது லாங் கோவிட், அதாவது கோவிடுக்கு பின்னரான வருகின்ற ஒரு நிலைமை தொடர்பிலான பேச்சுக்கள் தான் அடிபடுகின்றது. அதை பற்றி உரையாடுவோம் டாக்டர். இந்த லாங் கோவிட் என்று சொல்லப்படுவதன் வரை விளக்கணத்தை எங்களுக்கு தெளிவாக விளக்குங்கள். அதே போன்று இப்படியாக லாங் கோவிட் வருகின்றவர்களுக்கு எப்படியான அறிகுறிகள் காணப்படும் என்றும் சொல்லுங்கள்.
ஆமாம், இந்த லாங் கோவிட் என்ற போஸ்ட் வைரல் சிண்ட்ரோமுக்கு சரியான வரவிலக்கணம் இல்லையாயினும் இந்த நோயின் தன்மையை ஆழ்ந்து அவதானிக்கும் பல தேர்ந்த வைத்தியர்கள் கூறுகின்ற ஒருமித்த கருத்து என்னவென்றால், கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு 12 வாரங்களின் பின்பும் தொடர்ந்தும் அவர்களுக்கு சில அறிகுறிகள் இருக்குமானால் அந்த அறிகுறிகளுக்கு வேறு விதமான நோய்கள் காரணம் இல்லை என்று கூறினால் அதை லாங் கோவிட் என்று அழைக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இந்த அறிகுறிகள் 4 விதமாக கூறுபடுத்தப்பட்டிருக்கின்றன. 1, இருதயமும் சுவாசமும் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள். 2, நரம்பு மண்டல அறிகுறிகள். 3, மெனோவியல் சம்பந்தமான அறிகுறிகளும். 4, பொதுவானவையாகவும் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு சுவாசத்தையும் இருதயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால், நடக்கும் போது ஏற்படும் மூச்சு திணறல் அல்லது நெஞ்சு நோ, உடற்பயிற்சியில் முந்தைய நிலையை அவர்கள் எட்டாமை, இருமல் போன்றவை பொதுவாக உயரிய அறிகுறிகளாக இருக்கின்றன இந்த சுவாசத்துக்கும் இருதயத்துக்கும். அதேவேளை நரம்பு மண்டலத்தை எடுத்துக்கொண்டால், தலை சுற்று வருவது, மயக்கம் வருவது போன்ற ஒரு உணர்வு, நித்திரையின்மை, இடைக்கடை கை கால் விரைப்பது, ஞாபக சக்தி குறைந்தது போன்ற ஒரு உணர்வு, மணக்கும் அல்லது சுவைக்கும் தன்மையை இழந்து விடுவது, இப்படியானவற்றை நரம்பு மண்டல அறிகுறிகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 3, பொதுவானவையாக எடுத்துக்கொண்டால், உடம்பு தளர்ச்சி அல்லது உற்சாகமின்மை, அதை ஆங்கிலத்திலே ஃபட்டீக் என்று சொல்வார்கள், அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து மூட்டு வலி, தசை வலி, ஒரு விதமான பதட்டத்தன்மை, என்சைட்டி என்று சொல்வார்கள், அவை பொதுவானவையாக இருக்கின்றன. மெனோவிய சம்பந்தமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், மன அழுத்தம், PTSD என்று சொல்வார்கள், போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசோர்டர், அதாவது அதிதீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், சில வழிகளில் சாவின் விளிம்பில் சென்று மீண்டு வந்தவர்கள், அந்த அனுபவத்தை மீட்டு பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு விதமான பதட்ட நிலை தான் இந்த PTSD என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ இவையெல்லாம் இந்த போஸ்ட் கோவிட் அல்லது லாங் கோவிட் சிண்ட்ரோமின் அறிகுறிகளாக நோக்கப்படுகின்றன.
சரி, இப்போது ஒரு கேள்வி டாக்டர். ஒருவருக்கு கோவிட் வந்திருக்கிறது என்றால் அவருக்கு இந்த லாங் கோவிட் வருவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கின்றன, அல்லது யாருக்கு இந்த லாங் கோவிட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது?
பல்வேறு நாடுகளில் எடுக்கப்பட்ட தரவுகளின் மூலமாக அந்தந்த நாடுகளில் வேறு வீதங்களில் இவை காணப்படுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. உதாரணத்திற்கு, ஆரம்பத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகளிலே வேறு விதமான ஸ்ட்ரெயின் என்று சொல்வார்கள், அதிலே பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கின்றது. இப்பொழுது வீரியம் குறைந்த ஸ்ட்ரெயினினால் பாதிப்பு குறைவாக இருப்பதனால் எண்ணிக்கையும் குறைவாக இருக்கின்றது. ஆனால் கிட்டத்தட்ட 10-35 வீதமான நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த லாங் கோவிட் சிம்டம்ஸ் இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக தடுப்பூசி எடுக்காத 40 வயதிற்கு மேற்பட்ட, நோயின் தீவிரத்தினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட, ஏற்கனவே நுரையீரல் நோய்கள் போன்றவற்றை கொண்டிருந்த, பொதுவாக ஆண்களிலும் பார்க்க பெண்கள் தான் கூடுதலாக லாங் கோவிட்னால் பாதிக்கப்படுவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. ஆனால் தீவிர நோயினால் பாதிக்கப்பட்ட எந்த வயதினரும் எந்த பாலினத்தவரும் பாதிக்கப்படலாம் என்பதும் உண்மை.
கோவிட் வந்தால் அதை எப்படி நாங்கள் சமாளிக்கலாம், வீட்டிலேயே அதை எப்படி நிர்வகிப்பது, பொது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் போன்ற பல தகவல்கள் இப்போது மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இந்த லாங் கோவிடால் அவதிப்படுபவர்கள் எங்கே எப்படி உதவி பெறுவது டாக்டர், அல்லது எப்போது உதவி பெற வேண்டும்?
இந்த நோயின் அறிகுறிகளை கொண்டிருப்பவர்கள் முதலாவதாக சென்று அதை தெரிவிக்க வேண்டியது அவர்களுடைய குடும்ப வைத்தியரைத்தான். உங்களை அவர்கள் முதலில் பரிசோதனை செய்யும் பொழுது 2 முக்கியமான விடயங்களை அவர்கள் பார்ப்பார்கள். 1, உங்களுக்கு ஏதும் சுவாசப்பாயில் இரத்த காட்டிகள் இருக்கின்ற அறிகுறிகள் ஏதும் இருக்கின்றதா என்பதை முக்கியமாக பார்ப்பார்கள். அதேவேளை நோயினால் உங்கள் நுரையீரல் பாதிக்கப்பட்டு அதிலே அதை சொல்றது ஸ்கார் டிஷ்யூ ஃபார்மேஷன் சொல்றது அப்படி எதுவும் இருக்கிறார் என்பதை முக்கியமாக பார்த்து அதை அப்படி இல்லை என்று அறிந்த பின்பு பல்வேறு விதமான சிகிச்சைகள் இருக்கின்றன. அவை இலகுவில் எளிதில் நான் உங்களுக்கு கூறிவிட முடியாது. ஆனால் அந்த குடும்ப வைத்தியரின் மூலமாக எங்களுடைய பெருநகரங்களில் இருக்கின்ற வைத்தியசாலைகளில் இவற்றை இந்த நோயின் தன்மைகளை குறைப்பதற்காக பல அதை மல்டி டிசிப்ளினரி கிளினிக் என்று சொல்வார்கள், ஹெல்த் துறை நிபுணத்துவ கட்டமைப்பு மூலமாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும். இதிலே வைத்தியர்கள் மட்டுமல்ல, பிசியோதெரபிஸ்ட், ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் போன்ற பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களின் பங்களிப்பும் இருக்கும். இந்த இவர்களை சரியான முறையில் ரிஃபர் பண்ணுவதற்கு உங்கள் குடும்ப வைத்தியருக்கு இன்டர்நெட் ஊடாக ரிஃபரல் பாத்வைஸ் இருக்கின்றன, ஹெல்த் ரிஃபரல் பாத்வைஸ் என்று சொல்வார்கள். அதன் மூலமாக அவர்கள் இந்த சரியான இடங்களுக்கு அனுப்பப்படலாம். அதை விட நேஷனல் கொரோனா வைரஸ் ஹெல்ப் லைன் என்று ஒன்று இருக்கின்றது, அதன் மூலமும் பல உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். 1-8-0-0-0-2-0-0-8-0. அத்துடன் இப்பொழுது நாங்கள் பொருளில் ஆர்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்னது போல, இன்டர்நெட் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்பது போல, இன்டர்நெட் ஊடாக நாங்கள் பல்வேறு விதமான தகவல்களை அறிந்து கொள்ளலாம். கொரோனா வைரஸ் விக்டோரியா போன்ற வெப்சைட்டில் மூலமாக பல தகவல்களை அறியலாம். அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அப்படிப்பட்ட வெப்சைட் ஊடாகவும் பல்வேறு தகவல்களை அறிந்து சரியான கட்டமைப்புக்குள் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள முடியும்.
இந்த லாங் கோவிட் நிலைமைக்கு ஒருவர் செல்வதை எப்படி தடுக்கலாம், அந்த ஆபத்தை எப்படி குறைத்துக் கொள்ளலாம்?
கடந்த சில மாதங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று, அந்த டெல்டா வைரஸ் ஸ்ட்ரெயினின் பொழுது பலர் மிக தீவிரமான நோயின் தன்மைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். அதன் பின்பு வந்த ஒமிக்ரான் ஸ்ட்ரெயினின் தாக்கமும் வீரியமும் குறைவாக இருந்தது. அதேவேளை மக்களும் தங்களை தயார்படுத்தி விட்டார்கள், எல்லா விதமான வேக்சினை 2 அல்லது 3 வேக்சினையும் எடுத்தாக. அதுதான் மிக முக்கியமான தடுப்பு முறை, அதாவது வேக்சினை நீங்கள் எடுப்பது. அதை விட இப்பொழுது சில குறிப்பிட்ட நோய்கள் இருப்பவர்களுக்கு 4வது வேக்சினையும், அதேவேளை 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 4வது வேக்சினையும் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள். அதையும் நாங்கள் செய்வதன் மூலம் குறைத்துக் கொள்ளலாம். மற்றும்படி இந்த மற்றைய பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்ட, உதாரணத்துக்கு டயபிட்டிஸ் அல்லது அஸ்மா அல்லது சில ஓட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் என்று சொல்வார்கள், ரூமட்டோய்டு ஆர்த்ரைடிஸ், அப்படிப்பட்ட நோய்கள் இருப்பவர்கள் தாங்களாக வெளியே சென்று இந்த நோயை பெற்றுக்கொள்வதை எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளவு கட்டுப்படுத்துவதும் ஒரு முக்கிய அம்சமாக இதில் இருக்கின்றது.
பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் டாக்டர், இந்த கொரோனா வைரஸ் மட்டும்தான் இப்படியான லாங் கோவிட் அந்த நோய் நிலைமைகளை ஏற்படுத்துகிறதா, அல்லது வேறு வைரஸ் தாக்கங்களாலும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அறிகுறிகளை பலர் உணரக்கூடுமா?
வேறு பல வைரஸ்கள் கூட இந்த போஸ்ட் வைரல் சிண்ட்ரோமை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு கிளான்ஜுல ஃபீவர் என்று சொல்வார்கள், இபிவி அல்லது கிளான்ஜுல ஃபீவர், அல்லது ஃப்ளூ எங்களுடைய சாதாரண காய்ச்சல் தரும் அந்த வைரஸ் கூட அப்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். அதேவேளை நான் முதலே குறிப்பிட்டிருந்த வரைவிலக்கணத்தின் படி, அதாவது அந்த 3 மாதத்திற்கு பின்பு வேறு எந்த காரணிகளாலும் இந்த அறிகுறிகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது இன்னொரு உதாரணத்துக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அவர்களுக்கு நியூமோனியா என்ற சுவாச உறுப்பை பாதிக்கின்ற இன்ஃபெக்ஷன் வந்திருந்தால் அதை கண்டறிய வேண்டும். அதற்கு வேறு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், இதற்கான சிகிச்சை அல்ல. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தது போல இந்த அறிகுறிகள் கோவிட் மட்டும் அல்ல என்பதை உறுதிப்படுத்த பின்புதான் இதற்கான சிகிச்சைகள் வழங்கப்படும்.
இதேவேளை ஒருவருக்கு கோவிட் வந்து அதன் பின்னர் லாங் கோவிட் வருகிறது என்றால், அவரை நம்ம உதாரணமாக பூஸ்டர் தடுப்பூசி போடவில்லை என்று வைத்துக் கொள்வோம், அவர் அந்த லாங் கோவிடால் அவதிப்படுகின்ற போது தனக்குரிய பூஸ்டர் தடுப்பூசியையோ அல்லது கோவிட் தடுப்பூசியையோ போட்டுக்கொள்ள முடியுமா டாக்டர்?
நிச்சயமாக, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் தரவுகள், பலர் இதை போட்டுக்கொண்டதன் மூலம் அவர்களுடைய அந்த அறிகுறிகள் குறைந்ததாகவும் சிலருக்கு நீங்கியதாகவும் காட்டுகின்றன அந்த தரவுகள். ஆகவே இதிலே அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த பூஸ்டரை போட வேண்டிய குறிப்பிட்ட நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை போடுவதில் எந்த தயக்கமும் இல்லை. அப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவர்களை எதிர்பார்க்கின்றோம்.
மிக்க நன்றி டாக்டர் சதீஷ், தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி. வணக்கம்.